வணக்கம். தினமலர் மாலை 6 மணி செய்திகள். காலி பெருங்காய டப்பாவாகி விடுவார் விஜய், அமைச்சர் சேகர்பாபு ஆருடம். முருகனின் அறுபடை வீடுகளுக்கு தமிழக அரசின் சார்பில் இந்த ஆண்டு 2000 பக்தர்கள் அழைத்து செல்லப்படுகின்றனர். முதற்கட்ட பயணத்தை அமைச்சர் சேகர்பாபு சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் அவர் அளித்த பேட்டி, ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சி என்ற வலையை வீசலாம் என்று நினைத்தவர்களுக்கு வலையை அறுத்து ஆன்மீக ஆட்சி என நிரூபித்துள்ளோம். கேரள அரசு நடத்தும் உலக ஐயப்ப சங்கம மாநாட்டில் தமிழக அரசின் சார்பில் நானும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனும் பங்கேற்க உள்ளோம். வரும் சட்டசபை தேர்தலில் நயினா நாகேந்திரன் போட்டியிடும் தொகுதியையே திமுக கைப்பற்றும் என்பது உறுதி. ஸ்ரீரங்கம் கோவிலை மத்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவர வேண்டும் என திருச்சி எம்பி துரை வைகோ கூறியுள்ளார். அந்த கோயில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருந்தால்தான் அதன் தொன்மையை பாதுகாக்க முடியும். விஜய் 2 மாநாடுகளை நடத்தியுள்ளார். நரிவேஷம் கலைந்து போச்சு என்பது போல் அனைத்து தரப்பினரின் விமர்சனங்களையும் தாங்கி சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் 2-3 மாநாடுகள் நடத்தினாலே காலி பெருங்காய டப்பா போல் ஆகிவிடுவார். அவரது உயரம் அவ்வளவுதான். முதல்வரின் புகழ்கொடி இமயத்தின் உச்சியில் பறக்கிறது என்று சேகர்பாபு கூறினார்.
சென்னை வெட்னரி காலேஜ் முதல்வர் சஸ்பெண்ட், 5 கோடி ரூபாய் முறைகேடு புகாரால் நடவடிக்கை. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலையின் கீழ் சென்னை, நாமக்கல், திருநெல்வேலி, உரத்தநாடு, சேலம், உடுமலைப்பேட்டை, தேனி ஆகிய 7 இடங்களில் கால்நடை மருத்துவ கல்லூரிகள் செயல்படுகின்றன. சென்னை வேப்பேரியில் கால்நடை மருத்துவ பல்கலையின் வளாகத்தில் உள்ள கல்லூரியில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் அதில் முதல்வர், பேராசிரியர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு தொடர்பிருப்பதாகவும் கூறப்பட்டது. பல்கலை நிர்வாகம் நடத்திய விசாரணையில் 5 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து கல்லூரி முதல்வர் சவுந்தரராஜன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தி 15 நாட்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. முறைகேட்டில் சிக்கிய 5 அலுவலர்கள் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டுள்ளனர். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சவுந்தரராஜனுக்கு பதிலாக புதிய முதல்வராக சதீஷ் நியமிக்கப்பட்டுள்ளார்.
வணக்கம். தினமலர் மாலை 6 மணி செய்திகள். 2026 இபிஎஸ் தான் முதல்வர், எஸ்பி வேலுமணி சொல்கிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மதுரையில் கூறியது. திமுக ஒரு முறை ஆட்சி அமைத்தால் மறுமுறை ஆட்சிக்கு வர முடியாது. இந்த வரலாறு 2026 ஆண்டும் தொடரும். நிறைய நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்துள்ளனர். இப்போது கூட நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்துள்ளார். மதுரையில் அவர் பேசியதையெல்லாம் கேட்டிருப்பீர்கள். யாரையும் நாங்கள் எப்போதும் குறை சொல்லி பேச மாட்டோம். நடிகர் விஜய் படத்தை பார்த்து நாங்களும் ரசிக்கக்கூடியவர்கள்தான். ஆனால் தாவேகா மதுரை மாநாட்டில் எங்கள் தலைவரை பற்றி அவர் பேசியுள்ளார். சாதாரண கட்சிக்கு தலைவராக இபிஎஸ் இல்லை. 53 ஆண்டுகள் பொன்விழா கண்ட கட்சி. 2026 இபிஎஸ் தான் முதல்வர் என்பது உறுதி. விஜய் மட்டுமல்ல, யாரும் இதை தடுக்க முடியாது என்று எஸ்பி வேலுமணி கூறினார். விநாயகர் சதுர்த்தி விழா ஏற்பாடுகள் தீவிரம், பூஜை பொருட்கள் விற்பனை அமோகம். விநாயகர் சதுர்த்தி விழா நாளை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. விழாவுக்கான ஏற்பாடுகளில் பொதுமக்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அனைத்து மாவட்டங்களிலும் சந்தைகள் மற்றும் கடை வீதிகளில் விநாயகர் சதுர்த்தி பொருட்களின் விற்பனை களைகட்டியுள்ளது. விநாயகர் சிலைகளின் விற்பனை அமோகமாக நடக்கிறது. 50 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை சிலைகளின் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சிலைக்கான குடைகள், மாவிலை, எருக்கம்பு, ஓலை தோரணம் மற்றும் பழங்களின் விற்பனையும் சூடுபிடித்துள்ளது. விநாயகர் பூஜைக்கு தேவையான பழங்கள், பூக்கள் உள்ளிட்ட படையல் பொருட்கள் காம்போ ஆஃபர்களில் விற்கப்படுகின்றன. அவற்றை பெண்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர்.
ஜனாதிபதி திரௌபதி முர்மு வரும் 2 தேதி தமிழகம் வருகை. திருவாரூர் மத்திய பல்கலை விழாவில் பங்கேற்கிறார். ஜனாதிபதி திரௌபதி முர்மு வரும் 2 தேதி தமிழகத்திற்கு வரவுள்ளார். 2 அரசுமுறை பயணமாக அவர் தமிழகம் வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலையின் பட்டமளிப்பு விழா செப்டம்பர் 3 தேதி நடக்கிறது. இதில் சிறப்பு விருந்தினராக ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார். பின்னர் திருச்சியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலில் ஜனாதிபதி சாமி தரிசனம் செய்ய திட்டமிட்டுள்ளார். ஜனாதிபதியின் பயணத்தை தொடர்ந்து திருச்சி முதல் நாகை வரையிலான சுற்றுப்புற மாவட்டங்கள் மற்றும் கடலோர பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய மற்றும் மாநில பாதுகாப்பு படையினர் ஜனாதிபதியின் வருகை மற்றும் அவரது பயண பாதைகளை திட்டமிடும் பணிகளை தொடங்கியுள்ளனர்.
டாஸ்மாக் பாரில் தகராறு, தொழிலாளி பீர் பாட்டிலால் குத்தி கொலை. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்தவர் பிஜு, வயது 57. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் உள்ள ஹோட்டலில் பரோட்டா மாஸ்டராக வேலை பார்த்தார். அப்போது சாத்தான்குளம் அருகே ஞானியார் குடியிருப்பைச் சேர்ந்த சித்திரை முத்து என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது. இருவரும் அமுதுண்ணாக்குடி கிராமத்தின் மதுக்கடை அருகே உள்ள பாரில் அடிக்கடி மது அருந்தி வந்தனர். கோவில் விழா நடந்ததால் நேற்று மதியம் பிஜுவும் சித்திரை முத்துவும் ஒன்றாக சேர்ந்து அளவுக்கு அதிகமாக மது குடித்துள்ளனர். திடீரென அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த சித்திரை முத்து பீர் பாட்டிலை உடைத்து பிஜுவின் கழுத்தில் குத்தினார். பிஜு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சாத்தான்குளம் போலீசார் சித்திரை முத்துவை கைது செய்தனர். அமெரிக்காவின் 50% வரிவிதிப்பு நாளை அமல். திருப்பூரில் 12,000 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கும் அபாயம். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார். நாளை முதல் இந்த வரி விதிப்பு அமலாகிறது. இதன் காரணமாக திருப்பூரில் மட்டும் ஆண்டுக்கு 12,000 கோடி ரூபாய் பின்னலாடை ஏற்றுமதி பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சினை தொடர்பாக திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம், இந்திய ஏற்றுமதி அமைப்புகளின் கூட்டமைப்பு மற்றும் ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் பிரதமர் மோடியை சந்தித்து விவாதிக்க உள்ளனர். இதுகுறித்து திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க முன்னாள் தலைவர் ராஜா சண்முகம் கூறியதாவது, 2 மாதங்களாக இந்திய ஏற்றுமதியாளர்களும் அமெரிக்க இறக்குமதியாளர்களும் அடிப்படை வரியை 10% பகிர்ந்து வருகின்றனர். 50% வரி விதிப்பு அறிவிப்பால் 10 நாட்களில் அமெரிக்காவுக்கு 4,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஏற்றுமதி நிறுத்தப்பட்டுள்ளது. ஆட்குறைப்புக்கான சாத்திய கூறுகள் குறித்து ஆராய்ந்து வருகிறோம். திருப்பூரில் உள்ள சில புரொடக்ஷன் யூனிட்டுகள் மூடப்பட்டுள்ளன. 2030 ஜவுளி மற்றும் ஆடை ஏற்றுமதியில் 1,00,000 கோடியை எட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்பால் இலக்கை அடைவது கடினமாகும் என்று கூறினார்.
துப்பாக்கி தொழிற்சாலையில் மாமூல் கேட்டு மிரட்டல். விசிகா நிர்வாகி மீது பாய்ந்தது குண்டாஸ். திருவள்ளூர் நுங்கம்பாக்கத்தில் தனியார் துப்பாக்கி தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் மாமூல் கேட்டு திருவள்ளூர் மேற்கு மாவட்ட விசிகா துணை செயலாளர் எஸ் கே குமார் மிரட்டியுள்ளார். இதுகுறித்து தொழிற்சாலை நிர்வாகி விஸ்வநாதன் போலீசில் புகார் அளித்தார். குமாரை போலீசார் கைது செய்தனர். அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மாவட்ட எஸ்பி பரிந்துரையின் பேரில் குமாரை குண்டு தடுப்புச் சட்டத்தில் சிறையில் அடைக்க மாவட்ட கலெக்டர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தொழிற்சாலை ஊழியரை வெளியே வரவழைத்து குமார் மாமூல் கேட்டு மிரட்டிய சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
காலை உணவு திட்டத்துக்கான நிதி செலவல்ல, சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட். முதல்வர் ஸ்டாலின் விளக்கம். நகர்ப்புற பகுதி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்து பேசியதாவது, ஆட்சி பொறுப்பேற்ற சில நாட்களில் சென்னை அசோக் நகரில் உள்ள பள்ளியில் மாணவ மாணவியரை சந்தித்தபோது காலையில் என்ன சாப்பிட்டீர்கள் என்று கேட்டேன். நிறைய பேர் சாப்பிடவில்லை என்றார்கள். இதனை மனதில் வைத்துதான் காலை உணவு திட்டத்தை அறிவித்தேன். இந்த திட்டத்தை நானே நேரில் கண்காணித்து வருகிறேன். ஆண்டுக்கு 600 கோடி ரூபாயில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இது செலவு என்று சொல்ல மாட்டேன், சூப்பரான சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட். பள்ளிக்கு வரும் குழந்தைகள் இனி பசியால் சோர்வாக இருக்க மாட்டார்கள். காலை உணவு திட்டத்தால் அரசு பள்ளிகளில் குழந்தைகளின் ஆரோக்கியம் அதிகரித்துள்ளது. மருத்துவமனை செல்வது குறைந்துள்ளது. காலை உணவு திட்டத்துக்கு பின் பள்ளிகளுக்கு மாணவர்களின் வருகை அதிகரித்து கற்றல் திறனில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று முதல்வர் ஸ்டாலின் பேசினார்.
பெண் நோயாளியிடம் நகை திருடி வாயில் போட்டு விழுங்கிய மருத்துவமனை ஊழியர் நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்தை சேர்ந்தவர் சுபமாள். 79 வயதான இவர் நெல்லையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்தார். அவர் அணிந்திருந்த தங்க சங்கிலியை மருத்துவமனை ஊழியர் ராமர் பறித்தார். சுபமாள் கூச்சல் போட்டார். இதனால் ராமர் கழிவறைக்குள் ஓடி ஒளிந்து கொண்டார். நகையை வாயில் போட்டு விழுங்கிவிட்டார். பாளையங்கோட்டை போலீசுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. ராமரிடம் விசாரணை நடத்தினர். அவருக்கு இனிமா கொடுத்து நகையை வெளியே எடுத்தனர்.
எல்லையில் வட்டமடித்த 6 பாகிஸ்தான் ட்ரோன்கள், தீவிர கண்காணிப்பில் இந்திய ராணுவம். ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தானின் 6 ட்ரோன்கள் வட்டமடித்திருக்கின்றன. குறிப்பாக மந்தர் செக்டரில் உள்ள பாலக்கோட், லாங்கோட் மற்றும் குர்சாய் நல்லா பகுதிகளில் இந்த ட்ரோன்கள் நடமாட்டம் கண்டறியப்பட்டுள்ளது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் ராணுவத்தினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து ராணுவ உயரதிகாரிகள் கூறியுள்ளதாவது, ஆளில்லாத இந்த ட்ரோன்கள் அதிக உயரத்தில் சுமார் 5 நிமிடங்களில் ஆங்காங்கே வட்டமடித்துவிட்டு பின்னர் பாகிஸ்தான் திசை நோக்கி திரும்பிச் சென்றுவிட்டன. ஆளில்லாத ட்ரோன்கள் மூலம் இந்திய பகுதியில் ஏதேனும் போதைப் பொருட்கள், வெடிப்பொருட்கள் உள்ளிட்டவற்றை வீசிச் சென்றனவா என்பது குறித்து தேடுதல் வேட்டை நடத்தி வருகிறோம். ஆயுதங்கள், போதைப் பொருட்களை வான்வழியாக வீசுவதை தடுக்கும் வகையில் தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளோம். எங்களின் கண்காணிப்பு தொடர்கிறது என்று இராணுவ உயரதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
உணவு டெலிவரி நிறுவனங்கள் ஓடிபி பெற தடையில்லை. ஹைகோர்ட் மதுரை அமர்வு உத்தரவு. ஹைகோர்ட் மதுரை அமர்வில் தங்கமாரி என்பவர் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற தனியார் நிறுவனங்கள் மற்றும் அரசு சேவைகள் அனைத்திற்கும் வாடிக்கையாளரின் மொபைல் போன் எண்ணிலிருந்து ஓடிபி பெறுகின்றன. இதன் மூலமாக தனி நபர்களின் டேட்டாக்கள் பாதுகாப்பற்ற முறையில் ஷேர் செய்யப்படுகின்றன. எனவே தனியார் நிறுவனங்கள் மொபைல் போன் ஓடிபி எண் பெறுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் அதனை நீதிபதிகள் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்தனர். ஓடிபி எண் மூலமாக மக்களின் டேட்டாக்கள் பரிமாற்றம் செய்யப்படுகிறது என பொதுவாக கூற முடியாது. இன்றைய சூழலில் ஓடிபி பெறாமல் எந்த ஆன்லைன் சேவையும் நடைபெறாது. தரவுகள் பாதுகாப்பு சட்டம் மற்றும் ஒப்பந்தங்கள் அடிப்படையில்தான் தனியார் நிறுவனங்கள் தங்கள் சேவைகளுக்கு ஓடிபி பெறுகின்றன. யுபிஐ பண பரிவர்த்தனை, ரயில் டிக்கெட், உணவு ஆர்டர், வாடகை கார் போன்ற சேவைகளுக்கு ஓடிபி பெற தடை விதிக்க முடியாது என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.
கடற்படையில் INS உதயகிரி, ஹிம்கிரி போர்க்கப்பல்கள். INS உதயகிரி மற்றும் INS ஹிம்கிரி போர்க்கப்பல்கள் இன்று இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ளன. INS உதயகிரி மற்றும் INS ஹிம்கிரி ஆகிய இரு போர்க்கப்பல்களும் α17 திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளன. முழுக்க முழுக்க உள்நாட்டு அதிநவீன ரகசிய தொழில்நுட்பத்துடன் இந்த கப்பல்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த கப்பல்கள் முந்தைய ஷிவாலிக் ரக போர்க்கப்பல்களை விட 5% பெரியவையாகும். டீசல் இயந்திரங்கள் மற்றும் கேஸ் டர்பைன்களை பயன்படுத்தி இயக்கப்படும் இந்த கப்பல்கள் பல்வேறு சிறப்பு ஆயுத கட்டமைப்புகளை கொண்டுள்ளன. விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் INS உதயகிரி, INS ஹிம்கிரி போர்க்கப்பல்கள் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், இரு அதிநவீன போர்க்கப்பல்களை ஒரே நேரத்தில் நாட்டுக்கு அர்ப்பணிப்பது இதுவே முதல் முறை என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்த இரு கப்பல்களும் இந்திய கடற்படைக்கு வலு சேர்க்கும் என்றும் பதிவிட்டுள்ளார்.
தமிழகத்தைச் சேர்ந்த 2 ஆசிரியர்கள் உள்ளிட்ட 45 ஆசிரியர்களுக்கு தேசிய நல்லாசிரியர் விருது. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளான செப்டம்பர் 5 தேசிய ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி நாட்டில் சிறந்து விளங்கும் ஆசிரியர்களை தேர்வு செய்து மத்திய அரசு நல்லாசிரியர் விருதினை வழங்குகிறது. இந்த ஆண்டு நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வான 45 ஆசிரியர்கள் அடங்கிய பட்டியலை மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டது. அதில் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உள்ள பாரதியார் 100 அரசு உயர்நிலைப் பள்ளி சமூக அறிவியல் ஆசிரியை விஜயலட்சுமி மற்றும் சென்னை மயிலாப்பூர் PS செகண்டரி பள்ளி முதல்வர் ரேவதி பரமேஸ்வரன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். மயிலாப்பூர் PS செகண்டரி பள்ளி முதல்வர் ரேவதி பரமேஸ்வரன், உங்களின் உயர்ந்த கனவுகளை நோக்கி ஓடினால் விருதுகளும் கௌரவமும் உங்களை தேடி வரும் என கூறினார்.
கல்குவாரி அனுமதி விவகாரம், ஃபார்வர்ட் பிளாக் நிர்வாகி குத்தி கொலை. தேனி மாவட்டம் காமிய கவுண்டன்பட்டி கல்குவாரிகளில் கல் உடைத்து எடுக்க மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் பாரதியார் நகரை சேர்ந்தவர் 40 சதீஷ்குமார் தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நகர செயலராக இருந்தார். இவர் குவாரியில் கல் உடைக்க தங்களுக்கும் உரிமை உண்டு என்று போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். இதனால் சதீஷ்குமாருக்கும் மற்றொரு தரப்புக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இரு தரப்பினருக்கும் இடையே நேற்றிரவு சமுதாய கூடத்தில் பேச்சு நடத்தப்பட்டது. அப்போது சின்னசாமி என்பவர் சதீஷ்குமாரை திடீரென கத்தியால் குத்தியுள்ளார். படுகாயமடைந்த சதீஷ்குமார் கம்பம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பின்னர் உயிரிழந்தார். உத்தமபாளையம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
ஹிந்தி பயன்பாட்டை அதிகரிக்க ரயில்வே ஆபீஸுகளுக்கு உத்தரவு. தெற்கு ரயில்வேயில் ஹிந்தி மொழி பயன்பாடு மற்றும் அதன் மேம்பாடு தொடர்பான சிறப்பு நடவடிக்கை கடந்த 14 தொடங்கியது. வரும் 15 வரை இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இதையொட்டி தெற்கு ரயில்வே துணை பொது மேலாளர் சுரேஷ் சந்திரா தனது கட்டுப்பாட்டில் உள்ள ரயில்வே அலுவலகங்கள் மற்றும் ரயில் நிலையங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அலுவல் ரீதியாக ஹிந்தியின் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும். அலுவலக கோப்புகளில் குறிப்பிடும் ஒப்புதல், அனுமதி, ஃபார்வர்ட், ரிஜெக்ட் போன்ற சின்ன சின்ன வார்த்தைகளை கூட ஹிந்தியில் குறிப்பிட வேண்டும். ரயில்வே அலுவலகங்களில் இதுகுறித்து ஆய்வு செய்யப்படும். அப்போது துறை அலுவலர்களின் முயற்சிகள் அறிக்கைகளாக தயாரிக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த சுற்றறிக்கை தமிழகம், கேரளா, புதுச்சேரி மற்றும் ஆந்திராவின் சில பகுதிகளின் ரயில்வே அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது.
பஞ்சாபிலும் காலை உணவு திட்டம் வரும், சென்னை வந்த முதல்வர் பகவந்த் மான் தகவல். தமிழக நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் இலவச காலை உணவு திட்ட தொடக்க விழா சென்னை மயிலாப்பூரில் இன்று நடந்தது. முதல்வர் ஸ்டாலினுடன் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவர்களுக்கு உணவு பரிமாறி அவர்களுடன் அமர்ந்து உணவு உண்டார். நிகழ்ச்சியில் பகவந்த் மான் பேசியதாவது, பசியுடன் பள்ளிக்கு வரும் குழந்தைகளால் படிக்க முடியாது, அதனால் காலை உணவு திட்டம் போல் சிறந்தது வேறெதுவும் இல்லை. 18 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு காலை உணவு வழங்குவது மிகப்பெரிய சாதனை. பஞ்சாபிலும் காலை உணவு திட்டத்தை கொண்டுவர விரும்புகிறேன். குழந்தைகளின் உடல் நலனில் மாநில அரசு அக்கறை கொண்டுள்ளது. பஞ்சாப் அரசும் கல்வி சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஆம் ஆத்மி கிளினிக்குகளில் நாள்தோறும் 70,000 பேர் இலவச சிகிச்சை பெறுகின்றனர். பஞ்சாப் என்பது பகத்சிங், ராஜகுரு போன்றோர் வீர மரணம் அடைந்த மண். அதனை பார்க்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் கண்டிப்பாக வரவேண்டும் என்று பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் பேசினார்.
வணக்கம். தினமலர் நண்பகல் 12 மணி செய்திகள். அண்ணாமலையிடம் பதக்கம் பெற மறுத்த அமைச்சர் மகன், காழ்ப்புணர்ச்சி அரசியல் என தமிழிசை தாக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் துப்பாக்கிச் சுடும் போட்டி பரிசளிப்பு நிகழ்ச்சியில் விருந்தினராக பங்கேற்ற அண்ணாமலையிடம் அமைச்சர் TRB ராஜா மகன் சூரியராஜ பாலு கழுத்தில் பதக்கம் அணிந்து கொள்ள மறுத்தார். இதுகுறித்து பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கூறியதாவது, கல்வி நிறுவனங்கள் தங்கள் நிகழ்ச்சிகளின் சிறப்பு விருந்தினர்களை கவர்னர், அண்ணாமலை என்று தகுதிக்கு ஏற்பத்தான் அழைக்கின்றன. விருந்தினர்களுக்கு விழாவுக்கு வருவோர் உரிய மரியாதை தர வேண்டும். மரியாதை அளிக்க வேண்டியது அவர்களின் கடமை. அங்கு தனிப்பட்ட உணர்வுகளை வெளிக்காட்டுவது சரியல்ல. எல்லாவற்றிலும் திமுக அரசியல் செய்கிறது. காழ்ப்புணர்ச்சி அரசியலை திமுக கைவிட வேண்டும். TRB ராஜா தனது மகனை அழைத்து பாரபட்சமாக நடந்து கொள்ளக்கூடாது என அறிவுறுத்த வேண்டும் என்று கூறினார்.
விநாயகர் சதுர்த்திக்கு சென்னையில் 1500 சிலைகளுக்கு அனுமதி. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையையொட்டி சென்னையில் சிலைகளை வைத்து வழிபட சுமார் 2000 மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டதாகவும், தற்போது வரை 1500 இடங்களில் சிலைகளை வைத்து வழிபட அனுமதி வழங்கப்பட்டதாகவும் சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. சிலைகள் வைக்கப்பட்ட இடங்களில் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவர் என கூறிய சென்னை காவல்துறை, இருசக்கர மற்றும் 4 சக்கர ரோந்து வாகனங்களிலும் சென்று பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களின் போது கட்டுப்பாடுகளை மீறுவோர், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சென்னை காவல்துறை எச்சரித்துள்ளது.
நான்காவது சனிக்கிழமைகளில் பிளாஸ்டிக் ஒழிப்பு, கிராம ஊராட்சிகளுக்கு உத்தரவு. தமிழகத்தில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதற்காக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த வரிசையில் கிராம ஊராட்சிகளில் பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்து அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கை. இந்த ஆண்டு முழுதும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமையில் மாநில அளவில் பிளாஸ்டிக் கழிவு சேகரிப்பு மற்றும் தூய்மைப்படுத்தும் இயக்கம் நடத்தப்பட வேண்டும். உள்ளாட்சி அமைப்புகள் தங்கள் அதிகார எல்லைக்குட்பட்ட அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பிளாஸ்டிக் கழிவு சேகரிப்பு இயக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். சந்தைகள், பஸ் நிலையங்கள் உள்ளிட்ட பொது இடங்களிலும் பிளாஸ்டிக் கழிவுகள் அகற்றப்பட வேண்டும். இந்த நடவடிக்கை குறித்த போட்டோக்களை அரசின் மஞ்சப்பை ஆப்பில் அப்லோட் செய்து அரசின் கவனத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது.
அண்ணாமலையிடம் பதக்கம் அணிய அமைச்சர் மகன் மறுப்பு. பட்டம் பதக்கம் பெறுவதில் தொடரும் அரசியல். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவரங்குடிப்பட்டியில் தமிழ்நாடு துப்பாக்கி சங்கம் மற்றும் புதுக்கோட்டை ராயல் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் மாநில அளவில் துப்பாக்கி சுடும் போட்டி நடந்தது. ஒரு வாரமாக நடந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு நேற்று பதக்கம் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். வெற்றி பெற்றவர்களுக்கு அண்ணாமலை பதக்கம் அணிவித்து பாராட்டினார். தமிழக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜாவின் மகன் சூரியராஜா பாலு பதக்கம் வாங்க மேடைக்கு வந்தார். அவரது கழுத்தில் பதக்கம் அணிவிக்க அண்ணாமலை முயன்றார். சூரியராஜா பாலு அண்ணாமலையிடம் பதக்கம் அணிந்து கொள்ள மறுத்து கட்டாயப்படுத்தி கையில் பெற்றுக் கொண்டார். இதையடுத்து அண்ணாமலை தன் பக்கத்தில் சூரியராஜா பாலுவை நிற்க வைத்து போட்டோவுக்கு போஸ் கொடுத்துவிட்டு தோளில் தட்டி கொடுத்து பாராட்டி அனுப்பினார். சில வாரங்களுக்கு முன் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலை பட்டமளிப்பு விழாவில் நாகர்கோவில் திமுக நிர்வாகியின் மனைவி கவர்னர் ரவியிடம் பட்டம் வாங்க மறுத்து அருகில் நின்ற துணைவேந்தரிடம் வாங்கியது குறிப்பிடத்தக்கது. கோவையில் 2000 கிலோ ஜெலட்டின் பறிமுதல். தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு சரக்கு வாகனத்தில் சட்டவிரோதமாக வெடிபொருள் கடத்தப்படுவதாக தகவல் வந்தது. அந்த வகையில் கோவை மாவட்டம் மதுக்கரையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட 2000 கிலோ ஜெலட்டின் வெடிபொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. வாகனத்தை ஓட்டிச் சென்ற மலப்புரத்தைச் சேர்ந்த சுபேர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் விசாரணை நடந்து வருகிறது. ஜெலட்டின் வெடிபொருள் எங்கு கடத்தப்பட்டு கொண்டு செல்லப்படுகிறது, இந்த கடத்தல் சம்பவத்தின் பின்னணியில் இருக்கும் நெட்வொர்க் யார் என்று பல்வேறு கோணத்தில் விசாரணை நடந்து வருகிறது.
டைனோசர்களை விட பழமையான உயிரினத்தின் எலும்புக்கூடு கண்டுபிடிப்பு. ராஜஸ்தானின் ஜெய்சால்மர் மாவட்டத்தில் 201 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு பழங்கால உயிரினத்தின் எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது டைனோசர்களை விட பழமையான பைடோசர் என்ற ஊர்வனவற்றிற்கு சொந்தமானது. பதேகர் பகுதியில் உள்ள மேகா கிராமத்தில் உள்ள ஒரு குளத்தின் அருகே கிராமவாசிகளால் இது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 21 அன்று அதிகாரிகளுக்கு அவர்கள் தகவல் தெரிவித்தனர். அந்த பகுதியை ஆய்வு செய்து அது ஜுராசிக் காலத்தின் புதைப்படிவம் என்பதை ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்தினர். ஜோத்பூரில் உள்ள ஜே என் வியூ பூமி அறிவியல் நிறுவனத்தின் டீன் டாக்டர் வி எஸ் பரிஹார் தலைமையிலான குழு இதுகுறித்து ஆய்வை தொடங்கியது. கிட்டத்தட்ட முழுமையான எலும்புக்கூடு என்பதால் இந்த கண்டுபிடிப்பு பெரும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இதுபோன்ற புதைப்படிவம் இதற்கு முன் இங்கிலாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்தியாவில் ஜுராசிக் காலத்தின் பாறைகளில் இந்த இனத்தின் புதைப்படிவம் கண்டுபிடிக்கப்படுவது இதுவே முதல் முறை. அவை சுமார் 1.5 முதல் 2 மீட்டர் நீளம் கொண்டவை. இந்த உயிரினத்தின் முதுகெலும்பு ஆய்வு செய்யப்பட்ட போது ஆராய்ச்சியாளர்கள் நவீன முதலைகளுடன் வலுவான ஒற்றுமைகளை கண்டறிந்தனர். இந்த புதைப்படிவம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் தற்போது வேலி அமைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது.
கேரள முதல்வருக்கு ஸ்டாலின் பதில் கடிதம். கேரள மாநிலம் பம்பையில் செப்டம்பர் 20 திருவிதாங்கூர் தேவசம் வாரியத்தின் பவளவிழா நிகழ்ச்சியான லோக ஐயப்ப சங்கமம் நடக்க உள்ளது. இதில் பங்கேற்க கேரள முதல்வர் பினராயி விஜயன் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். முன்னரே முடிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகள் காரணமாக திருவிதாங்கூர் தேவசம் வாரியத்தின் பவளவிழாவில் கலந்து கொள்ள இயலாத சூழ்நிலை உள்ளது. தமிழக அரசின் சார்பில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் தியாகராஜன் ஆகியோர் பங்கேற்பர் என்று கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு முதல்வர் ஸ்டாலின் பதில் கடிதம் அனுப்பியுள்ளார்.
நடிகை ஸ்ரீதேவியின் சொத்துக்கு 3 பேர் உரிமை கோருவதாக போனி கபூர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. மறைந்த நடிகை ஸ்ரீதேவி 1988 சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள சொத்தை சம்பந்த முதலியார் என்பவரின் குடும்பத்தினரிடமிருந்து வாங்கினார். 37 ஆண்டுகளாக சொத்தை அனுபவித்து வரும் நிலையில் சம்பந்த முதலியார் மகன் சந்திரசேகரனின் 2வது மனைவி, மகன் மற்றும் மகள் என 3 பேர் மோசடியாக வாரிசு சான்றிதழ் பெற்ற சொத்தில் தங்களுக்கு பங்கு உள்ளது என்று கூறி வருகின்றனர். முதல் மனைவி உயிரோடு இருந்தபோது தன்னை திருமணம் செய்து கொண்டதாக சந்திரசேகரின் 2வது மனைவி கூறியுள்ளார். இதனால் மூவரையும் சட்டப்பூர்வ வாரிசுகளாக கூற முடியாது. எனவே மூவரும் மோசடியாக பெற்ற வாரிசு சான்றிதழை ரத்து செய்ய கோரி செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர், தாம்பரம் தாசில்தார் ஆகியோரிடம் அளித்த விண்ணப்பத்தை பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது போனி கபூரின் விண்ணப்பத்தின் மீது 4 வாரங்களில் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என தாம்பரம் தாசில்தாருக்கு உத்தரவிட்டு மனுவை நீதிபதி முடித்து வைத்தார்.
இந்த
இரு வழித்தடங்களில் கடல் விமான சேவை அக்டோபருக்குள் மீண்டும் துவங்கும். ஒடிஷாவின் புவனேஸ்வரில் கிழக்கு பிராந்தியத்துக்கான சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர்களின் மாநாடு நேற்று நடந்தது. நிகழ்ச்சியில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராமமோகன் நாயுடு பேசியதாவது, நீர்வழிப்பாதை அமைப்பதற்கான விதிமுறைகள், விமானிகளுக்கு பயிற்சி அளித்தல் மற்றும் கடல் விமான செயல்பாடுகளை நிர்வகிக்கும் விதிகள் மற்றும் விதிமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளன. அக்டோபர் மாதத்திற்குள் அந்தமான் நிக்கோபார், கேரளா அல்லது ஆந்திராவில் இரண்டு கடல் விமான சேவை துவங்கப்படும். இந்த சேவையை ஒடிசாவின் சிலிக்கா ஏரி மற்றும் முழு கிழக்கு கடற்கரைக்கும் நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மொத்தம் 5 அடிக்கு மேல் ஆழம் மற்றும் 656 அடி தரையிறங்கும் இடமுள்ள எந்த நீர்நிலையிலும் இந்த சேவையை துவங்கலாம். கடல் விமான சேவைகளுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய வாய்ப்புள்ளது. இதை விரிவுபடுத்த புதுமையான யோசனைகள் மற்றும் புதிய இடங்களுடன் மாநிலங்கள் முன்வர வேண்டும் என அவர் கூறினார். தானியங்கி வானிலை மைய விவரங்களை முடக்கக்கூடாது, தன்னார்வலர்கள் கோரிக்கை. புதுடெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா, நாக்பூர், கவுஹாத்தி என 6 மண்டலங்களாக இந்திய வானிலை துறை பிரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மாநில அளவிலான வானிலை ஆய்வு மையங்களும் செயல்படுகின்றன. மழை அளவு விவரங்களை திரட்ட தாலுகா வாரியாக மழை மானிகள் வைக்கப்பட்டுள்ளன. இதில் பதிவாகும் விவரங்கள் 12 மணி நேரத்திற்கு ஒருமுறை மட்டுமே கிடைக்கின்றன. இதில் துல்லிய தன்மையை ஏற்படுத்தும் விதமாக தானியங்கி மழை மானிகள் மற்றும் தானியங்கி வானிலை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டன. தமிழகத்தில் மாவட்டத்துக்கு 2 வீதம் தானியங்கி வானிலை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த தானியங்கி வானிலை மைய விவரங்களை பொதுமக்கள் பிற துறைகள் பார்க்கும் வசதி முடக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இந்த மையங்கள் உள்ள பகுதிகளில் மழை பெய்யும் போது அது குறித்த தரவுகள் 15 அல்லது 20 நிமிடங்களுக்கு ஒருமுறை இணையதளத்தில் தானாக பதிவாகும். இத்தகவல்களை இணையதளம் வாயிலாக மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் பிற அரசு துறையினர் பொதுமக்கள் அறிய வசதி இருந்தது. இந்த வசதி இந்திய வானிலை துறை அதிகாரிகள் மட்டும் பார்க்கும் வகையில் முடக்கி வைக்கப்பட்டுள்ளது. மேக வெடிப்பு மற்றும் திடீரென சில பகுதிகளில் அதீத மழை கொட்டுவது குறித்து உடனுக்குடன் பல்வேறு தரப்பினரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த அடிப்படையில் தானியங்கி வானிலை மைய தரவுகளை பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் வெளிப்படையாக்க வேண்டும். இதனால் மழை காரணமாக ஏற்படும் பல்வேறு பாதிப்புகளை தடுக்க வழி ஏற்படும் என்ற தன்னார்வ வானிலை ஆய்வாளர் ஆர் ஹேமச்சந்தர் கூறினார்.
தர்மஸ்தலாவின் நற்பெயரை கெடுக்க மதமாற்ற ஜிகாத் கும்பல் முயற்சி, அசோக் குற்றச்சாட்டு. கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலா அருகே பலாத்காரம் செய்து கொல்லப்பட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்களின் உடல்களை புதைத்ததாக எழுந்த புகார் குறித்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடக்கிறது. இந்த வழக்கில் பொய் புகார் அளித்த சின்னையா என்பவரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். பாரதிய ஜனதா மூத்த தலைவரும் சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவருமான அசோக் நேற்று அளித்த பேட்டி, தர்மஸ்தலாவுக்கு உள்ள நற்பெயரை கெடுக்க வேண்டுமென்று சில மதமாற்ற ஜிகாத் கும்பல் முயற்சித்துள்ளது. சின்னையாவுக்கு முகமூடி அணிவித்து ஆதரவு அளித்தது முதல்வர் சித்தராமையாவின் காங்கிரஸ் அரசுதான். நேத்ராவதி ஆற்றங்கரையில் பள்ளங்கள் தோண்டுவதற்கு 2 முதல் 3 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. யாரோ ஒருவர் சொன்னதை கேட்டு சிறப்பு விசாரணை குழு அமைத்துள்ளீர்கள். இதுவே முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் என்றால் அங்கு சென்று கல்லறையை தோண்டுவீர்களா? இவ்வழக்கை என்ஐஏ எனும் தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று அவர் கூறினார். இதற்கு பதிலளித்து மாநில உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் அளித்த பேட்டி, தர்மஸ்தலா விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே சட்டசபையில் விளக்கம் அளித்துவிட்டேன். உண்மை வெளிவர சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தோம். இதற்கிடையில் பலரும் அறிக்கை வெளியிடுகின்றனர். இத்தகைய அறிக்கைகளால் உண்மை வெளிவராது. இவ்விவகாரத்தில் அரசியல் செய்ய வேண்டாம். உண்மை வெளிவர வேண்டும் என்பதே எங்களின் நோக்கம். விசாரணை குழுவினருக்கு நாங்கள் வழிகாட்ட முடியாது. தர்மஸ்தலா வழக்கை என்ஐஏ எனும் தேசிய விசாரணை அமைப்பிடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என அவர் கூறினார்.